அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. ஜெனிவாவில் நடந்து வரும் சிரியாவின் அமைதி பேச்சுவார்த்தையின் இரண்டாம் சுற்றின் முதல் நாளான இன்று ஐநா மத்தியஸ்தர் லக்தர் பிராஹிமி அரசாங்கம் மற்றும் எதிரணி தூதுக்குழுவினருடன் தனித்தனியாக பேச்சு நடத்தியிருக்கிறார். வன்முறைகளையும் பயங்கரவாதத்தையும் நிறுத்துவது மற்றும் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பது பற்றி இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் கவனம் செலுத்துகிறது. முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளின் போது இந்த விவகாரங்களில் எந்தவிதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை. ஒரு வாரத்துக்கு முன்னர் அந்த பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்தன.
இதனிடையே சிரியாவின் மத்திய பகுதியில் அதிபர் பஷார் அல் அசத்தின் அலாவி சமூகத்தினர் வாழும் கிராமம் ஒன்றை இஸ்லாமிய தீவிரவாதிகள் தாக்கியதில் குறைந்தது 41 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சிரியாவின் அரசாங்க எதிர்ப்பு ஆர்வலர்கள் கூறுகின்றார்கள். ஹமா பிராந்தியத்தில் உள்ள மான் என்ற இந்த கிராமத்தில் ஞாயிறன்று நடந்த தாக்குதலில் பாதி பேர் சாமானியர்கள் என்றும் இதில் பலர் பெண்கள் என்றும் பிரிட்டனிலிருந்து இயங்கும் மனித உரிமைக்கான சிரிய கண்காணிப்பு குழு கூறியுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து வரும் குடியேறிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஆதரவாக வந்துள்ள சுவிட்சர்லாந்தின் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பின் முடிவு பற்றி பிரான்சும் ஜெர்மனியும் கவலை தெரிவித்துள்ளன.
C'est un vote préoccupant parce qu'il signifie que la Suisse veut se replier sur elle-même. C'est dans l'air du temps, d'une part, et d'autre part, c'est paradoxal. Puisque,
இந்த வாக்கெடுப்பு சுவிட்சர்லாந்தையை பாதிக்கும் என்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் லோரன் ஃபபியோஸ் தெரிவித்திருக்கிறார். இதே நிலைப்பாட்டை ஜெர்மனியும் வெளிப்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் என்ற ஒற்றைச்சந்தை என்பது சுவிஸ் சீஸ் கிடையாது. அதாவது ஓட்டைகளை வைத்துக் கொண்டு ஒற்றைச்சந்தையை வைத்திருக்க முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் நீதி ஆணையாளர் விவியன் ரேடிங் தெரிவித்திருக்கிறார்.
வெளிநாட்டு மாணவர்கள் பிரிட்டனில் படிப்பதற்குரிய விசாவை பெற்றுக்கொள்வதில் நிறுவன ரீதியாக ஏமாற்று வேலைகள் நடப்பதாக பிபிசி நடத்திய விசாரணை ஒன்றில் தெரிய வந்ததை அடுத்து விசா பெறுவதற்காக எழுத வேண்டிய ஆங்கில பரீட்சைகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. மொழி அறிவு பரீட்சைகளை நடத்துவதில் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான இடிஎஸ் நிறுவனம் நடத்தி வந்த பரீட்சைகள் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டுள்ளன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
இந்திய பிரீமியர் லீக் அதாவது IPL கிரிக்கெட் போட்டி பற்றிய போட்டி நிர்ணய சூதாட்டம் மேட்ச் ஃபிக்ஸிங் விசாரணையில் நாட்டின் கிரிக்கெட் நிர்வாக தலைவர் என் ஸ்ரீனிவாசனின் மருமகன் குற்றவாளி என்று விசாரணை குழு உறுதி செய்திருக்கிறது. சட்டவிரோத சூதாட்டக்காரர்களுக்கு தகவல்களை வழங்கியிருந்தமை தொடர்பிலேயே குருநாத் மெய்யப்பன் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய உச்சநீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட மூவரடங்கிய விசாரணைக் குழுவினர் குருநாத் மெய்யப்பன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மேலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். குருநாத் மெய்யப்பன் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார்.
இந்திய மீனவர்கள் இருவரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இத்தாலிய மரைன்ஸ் படையினர் இருவர் மீது கடற்கொள்ளை ஒழிப்பு மற்றும் பயங்கரவாத தடுப்புச் சட்டங்களின் கீழ் இந்தியா வழக்கை முன்னெடுக்குமானால் இத்தாலிய அரசாங்கத்துடனும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் இந்தியா கொண்டுள்ள உறவு பாதிக்கப்படும் என்று இத்தாலி எச்சரித்துள்ளது.
The Attorney General on behalf of Italy was very clear, indicated that
கடற்கொள்ளை ஒழிப்புக்கான படையணியைச் சேர்ந்த இந்த இரண்டு மரைன்ஸ் படையினரும் 2012 பிப்ரவரியில் இந்திய கடலோரம் அருகே இந்திய மீனவர்களை கடற்கொள்ளையர்கள் என்று தவறாக நினைத்து சுட்டுவிட்டனர் என்று குற்றம் சாட்டப்படுகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஈராக்கில் ட்ரக் வாகனம் ஒன்றில் குண்டொன்றை பொருத்த முற்பட்ட போது அந்த குண்டு தவறுதலாக வெடித்ததில் குறைந்தது 21 ஆயுததாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த குண்டு தற்செயலாக வெடித்தபோது ஆயுதாரிகள் பிரச்சார வீடியோ ஒன்றை படம் பிடித்துக் கொண்டிருந்ததாக அதிகாரி ஒருவர் AFP செய்தி சேவைக்கு தெரிவித்திருக்கிறார். ஃபலூஜா மற்றும் ரமாடி நகரங்களின் பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற அல் கைதா தொடர்புடைய ஆயுத குழுக்களை விரட்ட அரச படைகள் இன்னும் போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நேபாளத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவரான சுஷில்குமார் கொய்ராலா அந்த நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அங்கு தேர்தல்கள் நடைபெற்று 3 காலம் இழுபறி நிலவி வந்த நிலையில் தற்பொழுது அங்கு பிரதமர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் பதவிக்கான வாக்கெடுப்பில் நேபாளி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அவர் மிக பெரும்பான்மையான வாக்குகளுடன் வெற்றி பெற்றிருந்தார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.